நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பேராசிரியர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
வணக்கம்.
முதலிலே சாகித்ய விருதை பெறும் உங்களுக்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறோம். வாழ்த்துக்கள் ஐயா.
மிக்க நன்றி.
இந்த விருது கிடைத்தது குறித்து நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் முதலிலே இதை கேள்விப்பட்டவுடன்?
முற்றிலும் எதிர்பாராத ஒரு விருது. ஏனென்றால் தமிழ் இலக்கிய உலகத்திலே ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளருக்கு விருது கொடுப்பது என்பதற்கு இதற்கு முன்பு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அந்த வகையிலே இது முற்றிலும் எதிர்பாராதது. ஆனால் வாவுசி குறித்த ஒரு நூல், தன்னலமற்ற தியாகத்திற்காக தமிழர் மனங்களில் ஆழமாக பதிந்துள்ள வாவு சிதம்பரனாரை பற்றி எழுதிய ஒரு நூலுக்காக விருது என்ற செய்தி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. பல ஆண்டுகளாக நான் செய்து வரும் ஆராய்ச்சி பணிகளுக்கு தமிழ் சமூகமும் அறிவுலகமும் தந்த அறிந்தேற்பாக அங்கீகாரமாக இதை கருதி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன்.
இதை குறித்து ஒரு கேள்வி வைத்திருந்தேன் ஐயா. அதாவது நீங்கள் உங்களது எழுத்துகள், உங்களது எதிர்கால திட்டங்களிலே பெரியாரை பற்றிய தரவுகளையும் வஉசி பற்றிய தரவுகளையும் கோர்த்து நீங்கள் நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். இவர்கள் இருவருமே ஒரு வகையில் மக்களை அவர்களுக்கு ஆதரவானவர்களும் இருப்பார்கள், எதிர்ப்பானவர்களும் இருப்பார்கள். அப்படியான கவர்ச்சி கொண்டவர்கள் இவர்கள். அவர்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள், எழுதுகிறீர்கள். இப்படியானவர்கள் எப்படியான ஒரு சிக்கலான சூழலை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள்?
வாவுசியும் பெரியாரும் இரு வேறுபட்ட ஆளுமைகள். பெரியாரே ஒரு போலரைசிங் ஃபிகர் என்று சொல்லலாம். ஆனால் வாவுசியை பற்றி அப்படி சொல்ல முடியாது. அனைத்து தமிழர்களுமே வாவுசியை ஒரு தன்னலமற்ற தியாகத்தினுடைய, தேச விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்த ஒரு தியாகியாகத்தான் அனைவருமே பார்க்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் வாவுசியை பற்றிய ஆராய்ச்சிக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கிடைத்து வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது பெரியார் முற்றிலும் வேறு ஒரு ஆளுமை. அதாவது பெரியார் நோயுற்ற தமிழ் சமூகத்திற்கு ரண சிகிச்சை, அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய ஆளுமையாக இருந்தார். அவருடைய நெடும் வாழ்நாளில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக மிக தீவிரமான கருத்து பிரச்சாரத்தை எழுத்தின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து செய்து வந்தார். அப்படி இருந்தாலும் கூட, போலரைசிங் சுகர் என்று சிலர் கருதினாலும் கூட, அவரும் மக்களினுடைய ஒரு மிக பெரும் ஆதரவை பெற்றவர். அவர் பேசிய கடுமையான சொற்களை, அவர் பேசிய காத்திரமான சொற்களை வேறு எவரேனும் பேசியிருந்தால் மக்கள் கொதித்து போயிருப்பார்கள், அல்லது வன்முறைகள் கூட நிகழ்ந்திருக்கும் கட்டாயமாக. ஆனால் பெரியார் பேசும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ பொறுமையாக கேட்டார்கள். அதற்கு முக்கிய காரணம், பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களுடைய நலன் கருதி, தங்களுடைய நலன் கருதி அவர் வெளியிட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பெரியாருடைய செயல்பாடுகள் எதுவுமே தன்னலம் சார்ந்தது இல்லை என்பதை வந்து மக்கள் மிகவும் நன்றாக உணர்ந்திருந்ததால் அவருடைய கருத்துக்களை அவர் சென்ற ஊர்களில் எல்லாம், அவருடைய கடைசி 50 ஆண்டு காலத்தில், முக்கியமாக அவருக்கு முதுமை வந்த பிறகு அவருடைய கடைசி 30 ஆண்டுகளிலே அவர் பயணம் செய்த அளவிற்கு வேறு எந்த ஒரு தலைவரும் பயணம் செய்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று அவர் உரையாற்றி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். மக்கள் அதை பொறுமையாக கேட்டார்கள். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். ஏராளமான மக்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலே முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெரியாருடைய கருத்துக்களும், பெரியார் தோற்றுவித்த இயக்கங்களும் என்று தயங்காமல் சொல்லலாம்.
உங்களுடைய பல எழுத்துகள், ஆரம்ப நாட்கள் எழுத்துகளிலிருந்து பல எழுத்துகள் ஜாதி பாகுபாட்டை வெளிக்கொண்டு வரும் கட்டுரைகளாகவும் ஆக்கங்களாகவும் அமைந்திருக்கின்றன. திராவிட இயக்கத்திற்கும் ஜாதி ஒழிப்புக்கும் ஒன்றை ஒன்று தாக்கியது, அல்லது தமிழ் அரசியலில் அதன் பங்கு என்ன என்று நீங்கள் கூறுவீர்களா?
முதலில், ஒரு வரலாற்று ஆசிரியனாக என்னுடைய கடமை மக்களுக்கு, அறிவுலகத்திற்கு உவப்பானதை மட்டும், அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதை மட்டும் சொல்லி கொண்டு இருப்பது வரலாற்று ஆசிரியனுடைய வேலை அல்ல. மக்களுடைய, தமிழ் சமூகத்தினுடைய சாதனைகளை பதிவு செய்கின்ற அதே வேளையில் சமூகத்தில் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், முரண்பாடுகள் இவற்றையும் முன்வைத்து ஆராய்ந்து அவற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த முரண்பாடுகளை களையவும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலை ஏற்படவும் அறிவுலக செயல்பாடை செய்வதுதான் ஒரு ஆராய்ச்சியாளனுடைய கடமை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில், அது முக்கியமாக 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றில், சமூக நீதிக்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம், சாதி அமைப்புக்கு எதிரான போராட்டங்கள், அந்த போராட்டங்களை முன்னெடுத்த மக்கள், முன்னெடுத்த தலைவர்கள், முன்னெடுத்த இயக்கங்கள், இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆய்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். இவ்வாறு ஆய்வு செய்யும் போது இந்த அமைப்புக்கு அரணாக இருந்த ஆட்களையும் நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன், அவர்களுடைய கருத்தையும் நான் திரட்டியிருக்கிறேன். இந்த சமூக நீதிக்கு சார்பாகவும் சமத்துவத்திற்கான ஒரு போராட்டங்களை நடத்தியவர்களுடைய கருத்துகளையும் நான் திரட்டுகின்றேன். அனைத்து கருத்துகளையும் திரட்டி இந்த முரண்பாடுகளை தெளிவுற புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு சமத்துவமான சமுதாயத்திற்கான ஒரு அறிவுலக அடிப்படையை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய அடிப்படை.
நீங்கள் இந்த ஆராய்ச்சியிலே பல மக்களை சந்தித்திருப்பீர்கள், வேறுபட்ட மட்டங்களிலும் மக்களை சந்தித்திருப்பீர்கள். உங்களது ஆராய்ச்சி ஆரம்ப நாட்களிலிருந்து தற்போது மக்கள் இரு துருவமாக நிற்பது போல் படுகிறதா?
கடந்த ஒரு 10 ஆண்டுகளிலே உலகம் முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே தீவிர வலதுசாரி கருத்தியல்கள் திரண்டு வந்து வலுப்பெற்று வருகின்றன என்பதில் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை. இதனுடைய ஒரு விளைவு, அதுவும் முக்கியமாக சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி, இவற்றின் மூலமாக வெறுப்பை கக்குகின்ற கருத்துகள் மிக எளிதில் வந்து வெளிப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் மிக எளிதில் பரவவும் செய்கின்றன. இதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் புதிய புதிய இளைஞர்கள், இதற்கு முன்பு இத்தகைய கருத்துக்களை எல்லாம் அறிவதற்கான வாய்ப்போ, புதிய அறிவுலக சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வசதிகளோ இல்லாத ஏராளமான புதிய தலைமுறையினர் என்னையும் என்னை போன்றவர்களையும் தொடர்ந்து வாசித்து வருவதையும் நான் இதே வேளையில் காண்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. சமகாலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எனக்கு மிக பெரும் அளவில் நம்பிக்கை இருக்கின்றது. நான் என்னுடைய முதல் நூலை, வஹுசி பற்றிய நூலை வெளியிட்டு 41 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 41 ஆண்டு காலத்திலே முதல் 30 ஆண்டுகளில் என்னுடைய வாசகர்கள் யார் என்றே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆயினும் செய்ய வேண்டிய கடமையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற முறையில் நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே எனக்கு வாசகர்கள் கூடியிருப்பதையும், முக்கியமாக இளம் வாசகர்கள் என்னை வாசிப்பதையும், என்னுடைய கருத்துக்களை விவாதிப்பதையும், அதை முன்னுதாரணமாக கொண்டு என்னுடைய ஆராய்ச்சிகளை தாண்டி செல்லுகின்ற முனைப்பில் சிறப்பாக செயல்படுவதையும் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே எனக்கு சமகாலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் மிகுந்த நம்பிக்கையே இருக்கின்றது. எனக்கு எந்த வகையிலும் சோர்வு இல்லை.
நீங்கள் தமிழிலும் எழுதுகிறீர்கள், ஆங்கிலத்திலும் எழுதுகிறீர்கள், அது தவிர இரண்டு மொழிகளுக்கும் இடையில் மொழி மாற்றம் அல்லது மொழிபெயர்ப்பும் செய்கிறீர்கள். மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கலையா? அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அதிலிருந்து எமக்கு ஏதாவது அறிவுரை கூறுவீர்களா?
தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் நான் எழுதுகின்றேன் என்பது உண்மைதான். அது திட்டமிட்டு செய்ய வேண்டும், இரண்டு மொழிகளிலும் எழுத வேண்டும் என்கின்ற ஓர்மையோடு, தெளிவான பார்வையோடு தான் அதை செய்கிறேன். தமிழினுடைய சிறப்புகளை, தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பு கூறுகளை பிறர் அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் தமிழர்களுக்கு எப்போதுமே உண்டு. அந்த ஆதங்கத்தை என் அளவில் எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வகையில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். அதே போல் உலக அறிவை, நான் பெற்ற உலக அறிவை இந்தியாவில் உள்ள முக்கியமான பல பல்கலைக்கழகங்களில் தொடர்புள்ளவன் என்ற முறையிலும், உலகத்தில் உள்ள பல முக்கிய பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவன் என்ற முறையிலும், அந்த அறிவையும் நான் தமிழ் மக்களுக்கு என்னால் முடிந்த அளவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் என்னுடைய செயல்பாடு இரண்டு மொழிகளிலுமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, நேரடியான மொழிபெயர்ப்பு என்பது முதல் 20-25 ஆண்டு காலத்தில் பல மொழிபெயர்ப்புகளை தமிழிலிருந்து ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்திலிருந்து தமிழும் செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த பணியை சற்று மட்டுப்படுத்தி கொண்டுள்ளேன். அதற்கு காரணம் என்னவென்றால், பிற நேரடியாக எழுத வேண்டியதனுடைய கடமைகள், சுமைகள் அதிகம் இருப்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இன்றைக்கு தமிழில் மொழிபெயர்ப்பவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள். இரண்டுமே தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதும் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பதும் ஆகிய செயல்பாடுகளை செய்வதற்கு இன்றைக்கு ஏராளமானவர்கள் உருவாகிவிட்டார்கள். அதனுடைய தராதரத்தை பற்றிய விவாதத்தை நாம் தனியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த எண்ணிக்கை கூடியிருக்கின்றது. இந்த எண்ணிக்கை கூடியிருப்பது என்பது வரவேற்க தகுந்தது என்று நான் கருதுகிறேன். பொதுவாக என்னுடைய இயல்பு தமிழ் சமூகத்திலே செய்ய வேண்டிய பணிகள் மிக ஏராளமாக இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் போது பிறர் செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு தடையாக இல்லாமல் நான் விலகிவிட்டு என்னால் முடிந்த வேலைகளை மட்டும் மிக அதிக அளவில் செய்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி நான் சொல்லக்கூடியது உபதேசங்கள் எந்த வகையிலும் பயன் தராது. அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். மொழிபெயர்ப்பு செய்பவர்கள் மொழிபெயர்ப்பவர்கள் இரண்டு மொழிகளிலும் தொடர்ச்சியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வகை வகையாக வாசிக்க வேண்டும். ஒரு புனைகதையை மொழிபெயர்ப்பவர் வெறும் புனைகதைகளை மட்டும் படிக்கக்கூடாது. புனைவல்லாத எழுத்துக்களையும் படிக்க வேண்டும். அறிவியல் சார்ந்த எழுத்துக்களை படிக்க வேண்டும். வெவ்வேறு துறை சார்ந்த பணுவல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாசித்தால்தான் நம்முடைய மொழி வளம் பெறும், மொழிபெயர்ப்பையும் சிறக்க செய்ய முடியும். இந்த செய்தி தான் நான் என் ஆலோசனை என்று எவராது கேட்டால் நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து இதுதான். இரண்டாவது துணை கருத்து என்பது மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பயிற்சியும் கூட. தொடர்ந்து மொழிபெயர்ப்பு எழுத்து என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு இசைக்கலைஞன் ஒரு சங்கீத வித்வான் மேடையில் ஏறும்போது மட்டுமே வந்து அவர் வந்து பாடுவது கிடையாது. அப்படி மேடையில் ஏறும்போது மட்டும் பாடினால் அவர் நல்ல வித்வானாக இருக்க முடியாது. சதா நேரமும் ஓயாமல் மனதில் இசை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்பவர் மனதிற்குள் ஓயாமல் இரண்டு மொழிகளிலும் அவர் செயல்படக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மொழிபெயர்க்கக்கூடிய இரண்டு மொழிகளும் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் எதை படித்தாலும் மனதிற்குள்ளேயே அதை இன்னொரு மொழியில் மாற்றி வாசித்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி ஏற்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் மொழிபெயர்ப்பு சிறப்படையும் என்பது என்னுடைய கருத்து.
அருமையாக சொன்னீர்கள் ஐயா. உங்களுக்கு இந்த விருது மார்ச் மாதத்திலே வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக நீங்கள் டெல்லி பயணம் செய்ய இருக்கிறீர்கள். அதை பற்றி கூறுவீர்களா?
சாகித்ய அகாடமி ஒவ்வொரு ஆண்டும் இலக்கிய விழாவை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த சாகித்ய அகாடமியினுடைய செயல்பாடு அது ஒரு அரசு சார் அமைப்பு என்றாலும் கூட பெரும் அளவிற்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நான் சாகித்ய அகாடமியினுடைய ஆண்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் விருது வழங்கும் விழாவை ஒட்டி 5 முதல் 7 நாட்கள் வரை பெரிய இலக்கிய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த சமயத்தில் சாகித்ய அகாடமி ஆண்டு பேருரையும் வழங்கப்படும், விருதுகளும் வழங்கப்படும், கருத்துரைகளும் வழங்கப்படும், கவிதை வாசிப்புகளும் நிகழும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழியினரும் ஒன்று சேரக்கூடிய பெரும் முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக அது நடந்து வருகின்றது. எனக்கு கடந்த 25 ஆண்டுகளாக அந்த அமைப்பினுடைய ஆண்டு விழாக்களிலே கருத்தரங்கங்களே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பல முறை கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் பலரை பிற மாநில பிற மொழி பேசக்கூடிய அறிஞர்களை இலக்கியவாதிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. அதுவும் பயண செலவுகளெல்லாம் மிக அதிகமாக இருந்த காலத்திலே சாகித்ய அகாடமியினுடைய அழைப்பு என்பது ஒரு முக்கியமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய விழாவிலே இவ்வளவு நாட்களாக கருத்தரங்கங்களே பங்கு கொள்பவனாக இருந்த எனக்கு இந்த முறை விருது என்கின்ற சிறப்பு செய்யப்படுகின்றது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் பிற மாநில பிற மொழி அறிஞர்களை இலக்கிய வாணர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதை எண்ணி மகிழ்கின்றேன். முக்கியமாக பெருந்தொற்றுக்கு பிறகு சாகித்ய அகாடமியுடைய இலக்கிய விழாவிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆகவே ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து சாகித்ய அகாடமி நடத்தக்கூடிய ஃபெஸ்டிவல் ஆஃப் லெட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது. இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி உலகத்திலேயே எங்குமே நடக்காது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். 25 மொழிகளை சார்ந்த ஆளுமைகள் ஒன்றாக கூடுவது என்பது அரிய ஒரு நிகழ்வு தான். இந்த ஆண்டும் அந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். அதில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டதில் எமக்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களது பணி தொடர வேண்டும். நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும், அது குறித்து பேச வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் கோரிக்கை வைத்து உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த விருது பெற்றதற்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.